கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்முடைய வகுப்பு இல்லை இல்லைங்களா? மீண்டும் இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கப்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நாம பார்த்து எடுக்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில மிகவும் பிரபலமான ஒரு தலைப்பு, ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கிற தலைப்பு. இந்த தலைப்பை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில அநேக கருத்துக்கள் இருக்கிற ஒரு தலைப்பு. இதை பற்றி கருத்து கேட்டேன்னா நீங்க ஐந்து பேர் ஐந்து கருத்துக்கள் சொல்லுவீங்க. நிச்சயமா எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அவ்வளவு பிரபலமான ஒரு கருத்து தான், ஒரு தலைப்பு தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது அந்திகிறிஸ்து பற்றின சத்தியம். நம்முடைய தொடர் வகுப்புல அந்திகிறிஸ்துவை பற்றின சத்தியம் மூன்று பாகமாக நாம் ஏற்பட்டிருக்கிறோம். அந்திகிறிஸ்து பாகம் ஒன்று, பாகம் இரண்டு, பாகம் மூன்று. இன்னைக்கு நாம பாகம் ஒன்று நாம பார்க்க இருக்கிறோம். இந்த அந்திகிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லக்கூடிய சத்தியம் என்ன என்று நாம பார்ப்பதற்கு முன்னால, ஏற்கனவே நாம் பல விதமாக கேள்விப்பட்ட அந்த பொதுவான கருத்துக்களை நாம பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். அந்திகிறிஸ்து பற்றி இதுவரைக்கும் நீங்க என்னென்னலாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அந்திகிறிஸ்து என்று நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த அந்திகிறிஸ்துவை பற்றி பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிற விளக்கம், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், நீங்க வாசிச்சிருக்கலாம், இல்லாட்டி சில கேசட்ஸ்ல கூட நீங்க கேட்டிருக்கலாம். சோ அந்த பொதுவான கருத்து சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க சொல்லணும். ஆன்டிகிரைஸ்ட் பத்தி பொதுவா என்ன பிலீஃப் இருக்கு கிறிஸ்டியன்ஸ் மத்தியில்? ஆன்டிகிரைஸ்ட் வருவார். ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்புறம் எப்படி இருப்பார் ஆன்டிகிரைஸ்ட்? அந்திகிறிஸ்து என்று சொல்லுபவர் எப்படி இருப்பார்? சரி, வருவார்னா வந்து என்ன பண்ணுவார்னு நம்ம கேள்விப்படணும். உலகத்தை முழுவதும் ஆளுகை செய்வார். அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காலப்பகுதிகள் இருக்கா? இத்தனை வருஷம் ஆளுகை செய்வார் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டதில்லை. ஆனா அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது முழு உலகத்தை ஆளுவார். ஒரு 7 வருஷம் ஆளுகை செய்வார். எந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்வார் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, சரி. ஆனா அந்திகிறிஸ்துவை பற்றி பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில வேற என்ன கருத்துக்கள் இருக்குன்னா, அந்த 666 எண், அத பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க? முத்திரை 666 என்று, 666 என்று, அது எங்க எங்க தரிப்பிக்கப்படும், எப்படி தரிப்பிக்கப்படும், நெற்றியில கையில எப்படி தரிப்பிக்கப்படும்? ஜஸ்ட் நான் கேக்குறேன், நீங்க என்ன இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க சிஸ்டர். அவருடைய கீழே இருக்கிற மக்களுக்கு தரிப்பிக்கப்படும். சரி, ஓகே, போதும். ஆனா பொதுவா அந்திகிறிஸ்து பற்றி கிறிஸ்தவர்கள் மத்தியில காணப்படுகிற கருத்து என்னன்னா, அவர் ஒரு தனி நபர், ஒரு தனி மனுஷன். அவர் சாத்தானுடைய வேட்டுருவமாக அங்க இருப்பார். அவர் வரும்போது எருசலேமை தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி ஏற்கனவே இடிக்க போட்டுட்ட தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டுவார் எருசலேம்ல. அப்படி எடுப்பித்து கட்டி படிப்படியாக அவருடைய ஆளுகை இஸ்ரேல்ல இருந்து உலகம் முழுக்க அங்க பரவும். பரவும் போது அவருடைய அதிகாரத்தை முழு உலகத்தின் மேல ஒரு 7 வருஷங்களுக்கு அவரு செலுத்தி எல்லோரையும் அடிமைப்படுத்தி ஆண்டு கொள்ளுவார் என்று அங்க சொல்லப்படும். சோ இதுதான் அந்திகிறிஸ்து பத்தி கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு ஒரு பொதுவான கருத்தாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது குறிச்சு நிறைய படங்களே எடுத்திருக்கிறாங்க. அது இந்த ஒரு கோணத்துல எக்ஸாசிஸ்ட், ஓமன், ஓமன்கிற அந்த படம் தமிழ்ல கூட வந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம் என்று கூட அங்க வைந்து தந்துச்சு இல்லைங்களா. ஒரு குழந்தை அதனுடைய தலையில 666 எண் இருக்கும், அது அது குழந்தையா இருக்கும் போதே வல்லமையா இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, புத்தகங்கள் பார்க்க முடியும். அநேக போதகர்களுடைய பிரபலமான கருத்துக்கள் அடங்கின கேசட்ஸ் கூட அங்க வெளியிட்டிருக்கிறது அங்க பார்க்கிறாங்க. சோ இப்படி அவர் ஆளுகையில வரும்போது அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஸ்டர் சொன்னது போல அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற எல்லோருடைய கை மற்றும் தலைகள்ல என்ன பண்ணிடுவார், அந்த முத்திரை அவர் போடுவார், 666 என்ற முத்திரை. இன்னைக்கு இந்த 666 என்னென்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, அதுதான் இன்டர்நெட் சொல்றாங்க இல்லையா, WWW 666 ஏதோ ஒரு கோணத்துல அங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த பார் கோடு இருக்குது, அந்த கோடு கூட 666 தான் சொல்றாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு பொருட்களினுடைய விலை பட்டியல் பார்க்கும் போது சில கோடுகள் இருக்கும், பார் கோடு. அதுல மூணு கோடு பிரதானமா இருக்கும், ஒன்னு ஆரம்பத்துல ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, கடைசியில ஒண்ணு, அதுக்கு இடையிலதான் அந்த சின்ன சின்ன கோடுகள் வித்தியாசப்படும். சின்ன மூன்று கோடுகள் கூட அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 666 குறிக்கலாம் சொல்றாங்க. அது போல ஆனா ரொம்ப ரீசண்டா இந்த 666 அதனுடைய முத்திரை கைகளில் போடப்படுவதை பத்தி கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன நம்பிக்கை பரவிட்டு இருக்குன்னா, இந்த அண்டி கிறிஸ்து ஆளுகை எடுக்கும் பொழுது அந்த ஒரு கம்ப்யூட்டர் சிப், அது வெரி சிப்பா என்னமோ சொல்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம அரிசியில வந்துட்டு 100ல் ஒரு பாகம் இருக்கும், அந்த அளவு தான் இருக்கும் அந்த சிப். அதை வந்துட்டு ரத்த நாளங்கள்ல சுருங்கிடுவாங்க. அந்த ஒவ்வொரு சிப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் இருக்கும், அந்த எண்ணை உலகம் முழுக்க இருக்க எல்லோருக்கும் அந்த அந்த எண், ஒவ்வொரு எண் கொடுக்கப்படுறோம். அந்த சிப்பை வந்து கையில அந்த நரம்புல சுருங்கிட்டோம்னா இவர்கள் எங்க இருக்கிறாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க என்பது சேட்டலைட் கம்ப்யூட்டர் மூலமா ஒரே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கண்காணிக்கப்படும். அந்த விதத்துல உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒருத்தருடைய நேரடி மேற்பார்வையில அங்க வருவாங்க. சோ இப்படிதான் அந்த 666 பற்றின விளக்கம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அநேகர் இந்த 666 வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு சிஸ்டம் இப்படி எல்லாம் அவர்கள் அங்க பலவிதமான யூகங்கள் இந்த 666 பத்தி அங்க சொல்லப்படுவது பாக்கணும். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஜெனரலான விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஆன்டி கிறிஸ்து அப்படின்னா இந்த கருத்துக்கள்ல ஒன்று அல்லது சிலவற்றை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா இதுதான் பொதுவான கருத்தாக அங்க இருக்கு. மேலும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் கூட ரொம்ப கடைசி காலமாயிருக்கும், அதனால இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றின எதிர்பார்ப்பு கிறிஸ்தவர்கள் மத்தியில ரொம்பவே அதிகமாயிருக்கு. இந்த முடிவு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலத்துக்கே தகுந்த சில கணிப்புகள் கூட வந்துச்சு அந்தி கிறிஸ்து பத்தி. நிறைய பேரு என்ன சொன்னாங்கன்னா, ஹிட்லர் வந்து அந்த அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம் என்று சொன்னாங்க அவர் வாழ்ந்த அந்த போது. ஏன்னா ஹிட்லர் பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த நாசி படைகள் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை மாத்திரம் அவர் கொலை செய்தாரு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த உலகத்தின் மேல செலுத்தும் முயற்சி எடுத்து அவர் போரெல்லாம் செய்துட்டு இருந்தார். ஆனா அது அவருடைய அந்த வாழ்க்கையை பார்த்த போது அவரு தான் ஒரு வேளை சொல்லப்பட்ட அந்தி கிறிஸ்துவோங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஜனங்கள் மத்தியில. ஆனா ஹிட்லர் அங்க வந்தாரு போயிட்டாரு, அப்புறம் அந்த நம்பிக்கை அங்க போச்சு. ஆனா அதுக்கப்புறம் 1980களில் அதே போல கருதப்பட்ட ஒரு நபர் தோன்றினாரு. அவரு ஈராக்ல இருந்து வந்தாரு. ஈராக்கு கூட ரொம்ப முக்கியம், ஏன்னா அதனுடைய பழைய பேர் தான் பாபிலோன். சோ ஈராக்ல உருவானார் சதாம் ஹுசைன். அவர் 1980-1992 இந்த வருஷங்களுக்குள்ள அவர் கூட பயங்கரமான ஒரு தனி மனுஷனா இந்த உலகத்தின் மீது வல்லமை செலுத்துவதற்கு முயற்சி அங்க எடுத்தார். ஆனா நமக்கு தெரியும் சதாம் ஹுசைன் கூட கடைசியில அமெரிக்கர் கையில மாட்டிட்டு அவர் அங்க மறிச்சார். சோ அதுக்கு மேல அவரை பத்தி பேச்சு இல்ல. ஆனா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யார் இருந்தாங்கன்னா, ஒசாமா பின் லேடன் அங்க இருந்தார். இந்த சப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணும் போது அவர் உயிரோட இருந்தார், ஆனா இன்னைக்கு இல்ல இல்லைங்களா. ஆனா பின் லேடன் அவரு தீவிரவாதத்தை கையில எடுத்துட்டு அமெரிக்காவுக்கே அவர் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்ததெல்லாம் பார்க்கும் போது ஒருவேளை அவரே அப்படிப்பட்ட அண்டி கிறிஸ்துவா இருப்பாரோங்கிற எதிர்பார்ப்பு கூட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இதை பார்க்கும் போது அவர் கூட அங்க கொல்லப்பட்டு அங்க இருக்கிறார். சோ இதெல்லாம் எதுக்குன்னா, சோ இந்த முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த முடிவு காலத்துல உலகத்தையே உலுக்கிற மாதிரி தோன்றக்கூடிய சில நபர்கள் இந்த நம்பிக்கைக்கு உள்ள வருவதை நாம பார்க்க முடியுது. இப்படியாக காலம் காலமா ஒருவேளை அவர் தான் அந்தி கிறிஸ்துவா, இவர் தான் அந்தி கிறிஸ்துவாங்கிற எதிர்பார்ப்பும் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்து ஏற்கனவே பிறந்தாச்சு, எங்க ரஷ்யாவில இருக்கலாம் அல்லது இஸ்ரேல்ல இருக்கலாம், வளர்ந்துட்டு இருக்கிறார், அவரு சீக்கிரத்துல அந்த பொறுப்பு பதவி அதிகாரத்தை உலகத்தின் மீது செலுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு கூட அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இப்படிதான் ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி கிறிஸ்து என்று நாம கிறிஸ்தவர்கள் மத்தியில கேட்கும் போது, இப்ப பார்த்த கருத்துக்கள்ல ஏதாவது ஒன்றை ஒவ்வொருத்தரும் அங்க இருதயத்துல வச்சிட்டு இருக்கிறது பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய வசனமே சத்தியம் என்று விசுவாசிக்கும் போது, அந்த வசனங்கள்ல அந்தி கிறிஸ்துவை பற்றி தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த அந்தி கிறிஸ்துவை நாம் அடையாளம் காண முடியுமா, அந்தி கிறிஸ்துவை பற்றின சத்தியம் என்ன என்பதுதான் நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியாக அங்க இருக்கு. சோ அப்ப நாம இந்த தலைப்பை குறிச்சு வேதத்தின் அடிப்படையில நம்ம தியானிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஏன் வேதத்துக்கு போகணும்னா, அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி இதுதான் பேசுது, வேதம் தான் பேசுது. இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றின எதிர்பார்ப்புகள் கருத்துக்கள் எல்லாம் இப்படிதான் ஜனங்களுக்கு வந்துடுச்சுன்னா, பைபிள்ல இருந்துதான் வந்துச்சு. சோ இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி ஒரு தெளிவு அடையணும்னா நம்ம எங்கதான் போக வேணும், பைபிளுக்கு தான் நம்ம அங்க போகணும். சோ அதனால்தான் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளவே நாம் அங்க போய் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். சோ அப்படி ஆராய்ந்து பார்ப்பதனுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் என்ன என்று கேட்டுட்டா, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நாம் ஏன் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து பற்றி ஆராய்ந்து பார்க்கணும், இந்த தலைப்பு நமக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு தலைப்பா அப்படின்னா, நிச்சயமா. ஏன் அப்படின்னா சொல்ல முடியுமா, கடைசி காலத்தில் இருக்கிறோம். அது மாத்திரமா வசன வாசிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2:3 பாருங்க, எந்த டாபிக் பத்தி இங்க அப்போஸ்தல் பவுல் ஆரம்பிக்கிறார், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையையும் அவரோடு கூட நம்ம சேர்க்கப்படுவதையும் நம்ம குறிச்சு பார்க்கும்போது அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகை பற்றி ஆரம்பிக்கிறார். நமக்கு கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகை பற்றி இருக்கிற நம்பிக்கையை குறிச்சு நாம சிந்திக்கும் போது அப்படின்ட்டு கண்டினியூ பண்ண சிஸ்டர். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறிச்சு எவ்விதமான வஞ்சனைகளும் உங்களை வஞ்சித்து விடாத படிக்க ஜாக்கிரதையா இருங்க, எந்த கருத்துக்கும் கருத்துக்களினாலும் மோசம் போயிடாதீங்க சொல்லிட்டு என்ன
சொல்றாருன்னா,
அப்படி பாருங்க. ஏன்னா கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை சம்பவிக்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு மாபெரும் விஷயம் நடக்கணும். என்னன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள் வராது சொல்றாரு, கர்த்தர் இயேசுவின் 2வது வருகையினாலே அது சம்பவிக்கணும்னா அதுக்கு முன்னால இன்னொன்னு சம்பவிக்கணும். அது என்னன்னா, விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். யார் இவரு? கேட்டின் மகன், பாவ மனுஷன் வெளிப்பட்டால் வெளிப்படுவாரு. யார் இவருனா, அந்தி கிறிஸ்து பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசு 2வது வருகையில வருவார், வந்துட்டார் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வருவது, அதுக்கு முன்னால என்ன சம்பவிக்கணும்னா அந்தி கிறிஸ்து அமைப்பு, அந்த அந்தி கிறிஸ்து உருவாகுதல் இல்லைங்களா, அந்தி கிறிஸ்து வருகை அங்க நடக்க வேண்டி இருக்குது. சுருக்கமா சொன்னா அந்தி கிறிஸ்து யார், எவரு, எப்ப வருவார் என்கிற விஷயங்கள் வெளிப்பட்டதுக்கு பின்புதான் யாருடைய வருகை சம்பவிக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு யாருடைய வருகையின் மீது பயங்கர எதிர்பார்ப்பு, கர்த்தர் இயேசுனுடைய வருகையில எதிர்பார்ப்பு. சோ அந்த வருகை எதிர்பார்த்து இருக்கிறது உண்மைனா கண்டிப்பா நமக்கு அதுக்கு முன்னால் எந்த டாபிக் கூட ரொம்ப முக்கியம், அந்தி கிறிஸ்து முக்கியம். ஏன்னா அந்தி கிறிஸ்து முன் வெளிப்படுவது, அதுக்கு பின்னால கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை சம்பவிப்பதும் வேதத்தில் எங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க தொடர்பு படுத்தி பாக்குறதே அங்க நாங்க பார்ப்போம். அதனால்தான் இந்த தலைப்பு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக நமக்கு இன்னைக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா நம்ம தாண்டவருடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால இந்த ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள் வெளிப்படுவது கூட தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறத நாம அங்க பாக்குறோம். சரி, இப்போ அந்தி கிறிஸ்து ஒரு தனி நபர், அவரு வருவார் எருசலேம்ல 7 வருஷங்கள் உலகம் முழுக்க ஆளுகை செய்வார் என்று இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. எதன் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு, எதன் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவை பற்றி இந்த கருத்து அங்க சொல்றான் அப்படின்னா, ஆச்சரியம், சில வசனங்கள் தான், சில வசனங்கள் இருக்கு வேதத்துல, அந்த வசனங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுற வசனங்கள். அந்த வசனங்களை போய் பார்க்கும் போது இந்த கருத்துக்கள் அந்த வசனத்திலிருந்து நாம எடுக்க முடியும். என்னன்னா அவர் ஒரு தனி நபர், தனி மனுஷன், இனிமேல் வருவார், 7 வருஷங்கள் உலகையே ஆளுகை செய்வார் என்கிற இந்த கருத்துக்கு சில வசனங்கள் ஆதாரமாக இருக்கு. வாசிக்கலாம் அந்த வசனங்களை, மத்தேயு 24:15 வசனம். தானியேல் தீர்க்கதரிசி பேசி பதிவாகி இருக்கிற விஷயங்கள், பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இந்த வசனத்துல தானியேல் குறிப்பிட்ட அந்த பாழாக்கும் அருவறுப்பு எதுனா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவை குறித்து யார் பேசியிருக்கிறார், தானியேல் தீர்க்கதரிசி பேசியிருக்கிறான் என்று யார் கோட் பண்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு எக்ஸ்ட்ராவா, அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படின்னா, அப்போ இங்க கர்த்தர் இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, தானியேல் பேசின அந்த அந்தி கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்துல நிற்பான், இதுதான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். சோ இந்த வசனத்தை அப்படி பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த அந்தி கிறிஸ்து ஒரு நபர் என்பது நிரூபணமானது. எப்படி, அவர் எங்க நிற்பாராமா, பரிசுத்த ஸ்தலத்துல நிற்க நிற்பார் அப்படின்னா, அப்ப அது யார்தான் குறிக்கணும், ஒரு ஒரு ஆள் தத்துவத்துல இருக்குது, ஒரு தனி நபர், ஒரு தனி மனுஷனாக இந்த அந்தி கிறிஸ்து வருவாரு, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதை நீங்க பார்க்கும் போது அப்படின்னு சில எச்சரிப்பு கர்த்தர் இயேசு சொல்றார். அது இருக்கட்டும், ஆனா கர்த்தர் இயேசு சொன்ன இந்த ஸ்டைல், இந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கும்போது, அப்ப அந்தி கிறிஸ்து ஒரு தனி நபர் என்பது நமக்கு அங்க நிரூபணமாகும். நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் வாசிக்கலாம், தானியேல் 7:20-25. தானியேல் இந்த வசன பகுதி கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு படிச்சதுதான், ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா இந்த வசன பகுதியும் கூட அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுற வசன பகுதி. ஆனா இங்க அந்தி கிறிஸ்துவை குறிப்பிடும் போது அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கொம்பாக சொல்லப்பட்டிருக்கு. 10 கொம்புகளுக்கு மத்தியில எழும்புற ஒரு கொம்பாக இருக்குது. அந்த கொம்ப என்னன்னு சொல்லியிருக்கிறார் வசனத்துல, அவரு ஒரு ராஜா என்று கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வசனத்துல தனி நபராக இருக்கிற அந்த அந்தி கிறிஸ்து ஒரு ராஜாவாகவும் வருவார் என்கிற விஷயம் இங்க மேலும் நிரூபிக்கப்படுகிற போல நமக்கு அங்கிருக்கு. சோ இங்கெல்லாம் இருந்துதான் அந்த பரவலான கருத்து கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சது. அவர் ஒரு தனி நபரு, அவர் உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா என்கிற கருத்தெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள் இருந்துதான் அங்க வருது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 பாருங்க சொல்லும் போது அந்த பாவ மனுஷன், இதுவும் அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடிய வசனம். சோ இது பாவ மனுஷன் என்று சொல்லும் போது கண்டிப்பா அவர் ஒரு தனி நபர் தான் என்பது மேலும் அங்க நிரூபமாவதை நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ மேல் காண்பிச்சுட்டு இந்த 3 வசன பகுதியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான வசன பகுதி. மூணுமே அந்தி கிறிஸ்துவ பத்தி தான் பேசுது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி விளக்கும் போது அவர் நிற்பாரு, அவர் பாவ மனுஷன், அவர் ஒரு ராஜா என்று சொல்லும் போது கண்டிப்பா கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஒரு கருத்து அங்க வந்துடுதுன்னா, அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனுஷனு, அவர் இனிமேல் தான் வருவாரு, அவர் ராஜாவா இருப்பாரு, உலகத்தை அங்க ஆளுகை செய்வார் என்கிற அந்த கருத்து எல்லாம் அங்க வந்துடும். சோ இதுதான் பேசிஸ், இதுதான் அடிப்படை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவ பத்தி எந்த ஒரு கருத்து சொல்லிட்டாலும் இந்த வசனங்களை இவ்விதமாக புரிஞ்சு கொண்டு சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் சகோதர சகோதரிகளே. ஆனா அப்படி நாம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? அப்படி வந்துட்டா அது சரியான முடிவாக இருக்குமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்த வசனங்கள் அந்தி கிறிஸ்து பத்தி தான் பேசுது. ஆனா இந்த வசனங்கள்ல இருந்து புரிந்து கொண்ட விஷயங்களை வைத்து இப்படித்தான் அந்தி கிறிஸ்து இருப்பார், தனி நபராக, ராஜாவாக, இனிமேல் இந்த உலகத்தை 7 வருஷம் ஆளுகை செய்பவராக இருப்பார் என்பது நாம நினைச்சோம்னா அது சரியாக இருக்குமா என்பது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இந்த கிளாஸ்ல ஒரு முக்கியமான கொள்கை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு தலைப்பை குறிச்சு முழுமையான சத்தியம் நாம தெரிந்து கொள்ளணும்னா அந்த தலைப்பை குறிச்சு சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் என்ன பண்ணணும், முடிந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்கணும். ஏதோ ஒரு சில வசனங்களை தியானிச்சுட்டு மற்ற வசனங்களை விட்டுட்டோம்னா அந்த தலைப்பை குறிச்ச சத்தியம் நமக்கு அங்க புரியாது. கண்டிப்பா இந்த 3 வசன பகுதியும் அந்தி கிறிஸ்துவ பத்தின வசன பகுதி தான். ஆனா அதுல இருக்கிற விஷயங்களை மேலோட்டமா புரிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அவசரமான முடிவுக்கு நம்ம வந்தோம்னா நிச்சயம் அது சத்தியமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி வேறு சில வசனங்களும் பேசப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குது அதுவும் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து ஒன்றோடு ஒன்று இசைந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் என்பதை உறுதி செய்து அந்த கருத்தை விசுவாசிப்பது தான் சத்தியமாக இருக்கும். சரி, இப்ப அந்தி கிறிஸ்துவை பற்றி வேற விதமான வசனங்களை நாம வாசிப்போம். முக்கியமான வசனத்துக்கு வெளியே போயிட்டோம், கப்ப முடியாது.
அந்திகிறிஸ்துவை பற்றின மற்ற வசனங்களை நாம தியானிக்கும் போது முதல் வசனம் 1 யோவான் 2:18 வாசிங்க. 1 யோவான் 2:18. அப்போஸ்தலன் யோவான் இங்கே வசனம் ஆரம்பிக்கிறார், பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. அந்திகிறிஸ்து வருவார் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கெல்லாம் இருக்குது, அதனால இது கடைசி காலமா இருக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு. வசனம் வாசிங்க. போதும், நீங்க எல்லாம் அந்திகிறிஸ்து வருகிறான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ஆனா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறபடி இப்பொழுதே அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். என்ன விஷயம் இது உங்களுக்கு தெரியுது? இந்நேரம் உங்க மூஞ்சியில ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்கணும், ஆனா நீங்க எல்லாம் எப்பவுமே ரொம்ப கேஷுவலா இருக்கிறீங்க. அந்திகிறிஸ்து இனிமேல் தான் வருவார்னு அப்போஸ்தலன் யோவான் காலத்திலிருந்து 2000 வருஷம் கழிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நாம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனா இப்பொழுதே அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். இது என்ன சொல்லுவோம் இந்த வசனம்? இந்த வசனத்தை எப்படி நாம பாக்குறது சகோதர சகோதரிகளே? இந்த வசனத்தை எல்லாம் விட்டுட்டு அந்திகிறிஸ்து டாபிக் நம்ம பார்க்க முடியுமா? டைரக்டா சொல்றாரு, அந்திகிறிஸ்து இப்பவே அநேகர் இருக்கிறார்கள். சோ அப்போஸ்தல் யோவான் சொல்லிட்டாருன்னா அது நம்ம நம்பலாமா கூடாது? பாருங்க, நம்பணும், நம்பலாம் இல்ல, நம்பணும். கர்த்தர் இயேசுவின் 12 சீஷர்களும் முக்கியமானவர். அப்போஸ்தல் பவுலுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நிறைய அந்த புத்தகங்கள் எழுதிட்டவர். அப்போஸ்தல் யோவான் சொல்றாரு, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருந்தாங்கன்னு அங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப நம்ம இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன? அப்ப அவர் சொன்னது என்ன? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போதே அந்திகிறிஸ்துக்கள் அநேகர் வாழ்ந்ததாக சொல்கிறாரே, இதை நாம் எப்படி புரிஞ்சு கொள்றது சகோதர சகோதரிகள் பாருங்க. இதுதான் பைபிளினுடைய மெடிடேஷன், ஆராய்ச்சி. ஒரு வசனங்கள் எடுத்தால் இப்படி சொல்லுது, அவர் வருவாரு, ஆளுகை செய்வார், கரெக்டு தான். இன்னொரு பக்கம் வசனங்கள் எடுத்தா அவர் ஏற்கனவே வந்துட்டாரு, ஒருத்தர் இல்ல எவ்வளவு பேர் சொல்றாரு, அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. சோ ரெண்டுமே பைபிள் தான், ரெண்டுமே வசனம் தான், எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? ஆனா பார்க்கும் போது முதல்ல குழப்பம் போல அங்க இருக்கும், ஆனா கண்டிப்பா தேவனுடைய சத்தியம் வந்து குழப்பமா இருக்காரு. தேவனுடைய வார்த்தைகளை குழம்புவதற்கு நமக்கு தருவது அங்க இல்ல, மாறாக தெளிவடையிறதுக்கு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகள் பாருங்க. ஒரு வசனத்தை மைண்ட்ல வைக்கணும், தேவனுடைய வசனம் தான் என்ன நமக்கு என்ன சத்தியம், நம்முடைய வசனமே சத்தியம். இதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இப்ப மேற்கொண்டு நம்ம வாசிக்கலாம் அந்திகிறிஸ்து பத்தி. இப்ப யோவான் சொன்னதை வாசிச்சோம், இப்ப அப்போஸ்தல் பவுல் சொல்றதை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:7-8 பாருங்க என்ன வசனம் இது. அப்போஸ்தல் பவுல் சொல்றாருன்னா அக்கிரமத்தின் ரகசியம் என்ற ஒரு விஷயத்தை பத்தி அப்போஸ்தல் பவுல் பேசுறாரு. இந்த அக்கிரமத்தினுடைய ரகசியம், அக்கிரமக்காரன், இதெல்லாம் யாரை குறிக்குது என்று பார்த்தோம்னா சகோதர சகோதரிகளே ஆச்சரியப்பட வேண்டாம், அந்திகிறிஸ்துவை தான் குறிக்குது. சோ இந்த அந்திகிறிஸ்துவை குறிச்சு அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது அவர் தெளிவா சொல்றாரு, அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அங்க சொல்கிறார். என்ன ஆச்சரியம் பாரு, அப்போஸ்தல் யோவான் சொன்னாரு அநேக அந்திகிறிஸ்துகள் இப்போதே இருக்கிறாங்க சொல்றார், அதே காலப்பகுதி கொஞ்சம் முன்னால இருந்த அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு, அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டு அங்க இருக்குது. அந்த அந்தி கிறிஸ்து அப்போஸ்தல் பவுலுடைய காலத்திலேயே கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டதாக இங்க அப்போஸ்தல் பவுல் சொல்லுவது பாக்குறாரு. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, என்ன சொல்றாரு பாருங்க, அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால அழிச்சு தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் சொல்றார். என்ன மீனிங் புரிஞ்சுட்டீங்க நீங்க? அப்போஸ்தல் பவுல் இங்க சொல்றத நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? அக்கிரமத்தின் ரகசியம் அந்தி கிறிஸ்து அவருடைய நாட்களிலே கிரியை செய்யறதாக சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார் இல்லையா, அது என்ன சொல்றாரு? அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால அழிச்சு தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால நாசம் பண்ணுவாருங்க பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க? அந்தி கிறிஸ்துவின் என்ன சொல்லியிருக்கிறார்? அழிவு எப்ப நடக்கும் சொல்றார் ஆண்டவருடைய. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுல? அந்தி கிறிஸ்து அவங்க நாட்கள்லயே உருவாயிட்டாங்க, கடந்த 2000 வருஷமா இருப்பாங்க, எப்பத்தான் அழிவாங்க? கர்த்தருடைய 2 வருகையில. நான் ரொம்ப ஆச்சரியம் இது சகோதர சகோதரிகளே, நீங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு தெரியல. அந்த கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய காலத்திலேயே உருவாயிட்டது, 2000 வருஷமா உயிரோட இந்த பூமியில இருந்து கர்த்தர் இயேசுவின் 2 வருகையில அழிக்கப்படுவார். நம்ம அந்தி கிறிஸ்துவை பற்றி என்ன நாம பேசிட்டோம்னா, ஆரம்பத்துல அவர் ஒரு தனி மனுஷன், இனிமேல் தான் வருவார் என்று நாம நினைச்சிட்டோம். ஆனா அப்போ அந்த அந்தி கிறிஸ்து தனி மனுஷனா இருந்தா 2000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படி ஏதாவது ஒரு மனுஷனு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்து இன்ன வரைக்கும் சாகாம கர்த்தர் இயேசு 2 வருகையில் வந்து அழிப்பதுக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம யாரையாவது கேள்விப்பட்டு இருக்கிறோமா? இல்ல இதுக்கு வாய்ப்பு தான் அங்க இருக்குதா? நிச்சயமா அங்க இல்ல. ஆனா இந்த 2 வசனங்கள் அப்போஸ்தல் யோவான் அப்போஸ்தல் பவுல் தெளிவா சொல்றாங்க, அவர்களுடைய நாட்களிலேயே, அதாவது ஆதி காலத்திலேயே, ஆதிகால சபையின் நாட்களிலேயே அந்தி கிறிஸ்து கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, உருவாயிட்டாங்க, இருந்தாங்க நிறைய பேர்.
அவர்
ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ஒண்ணு சுத்த தமிழ்ல சொல்றீங்க, ஒண்ணுல இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொல்றீங்க. ஆன்டி கிரைஸ்ட் தமிழ்ல அந்தி கிறிஸ்து, நீங்க ஆன்டி கிறிஸ்து சொல்றீங்க, பரவாயில்ல சரிங்களா? அப்போ இந்த 2000 வருஷமா இந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறார் என்று பார்க்கும் போது எப்படி சகோதர சகோதரிகளே, இது அருமையான நிரூபணம் சிந்திக்கிற கிறிஸ்தவர்களுக்கு. 2000 வருஷமா இந்த பூமியில இருக்கிறாரு, 2 வருகையில கர்த்தர் இயேசு வந்துதான் அழிப்பார் என்று சொல்லும் போது நிச்சயமா இந்த அந்தி கிறிஸ்து ஒரு தனி நபராக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு தனி மனுஷனும் ஆதிகால சபையில உருவாயிட்டு இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நாம சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்ல. மாறாக இந்த ஒரு வசனம் நமக்கு நிரூபிக்குது, அப்போஸ்தலர்களுடைய காலத்துல உருவாகி இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்து இனி கர்த்தர் இயேசுவின் வருகையில் அழிக்கப்பட போகிற அந்த அந்தி கிறிஸ்து தனி மனுஷன் கிடையாது, மாறாக ஒரு மாபெரும் அமைப்பு, அமைப்பு தான் அந்தி கிறிஸ்து. இங்கிலீஷ்ல சொன்னா அது ஒரு சிஸ்டம். ஏன்னா ஒரு அமைப்பு என்பது கால வர இல்லாம எவ்வளவு வருஷம் வேணாலும் என்ன பண்ணலாம், இயங்கலாம், செயல்படலாம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு இந்தியாவில் காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு வருஷமா இருக்குது காங்கிரஸ்? பாருங்க இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும் சொல்ல முடியாது. அதே ஒழுக்கமா நிர்வாகிச்சாங்கன்னா அந்த அமைப்பு ரொம்ப காலத்துக்கு இருக்கும். ஆனா அந்த அமைப்புக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிற நபர்கள் தலைவர்கள் என்ன இருப்பாங்க, மறிச்சிடுவாங்க, காணா போயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனா அந்த அமைப்பு என்னாயிட்டே இருக்கும், நின்றுட்டே இருக்கும். சோ சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அங்க நான் சொல்றேன். சோ அந்தி கிறிஸ்து கண்டிப்பா சகோதர சகோதரி இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் போது அவர் ஒரு தனி நபராக இனிமேல் வரப்போகிறவரு கிடையாது. அப்போஸ்தலருடைய வார்த்தையில பார்க்கும் போது அவங்க அப்போஸ்தலருடைய காலத்திலேயே உருவாயிட்ட ஒரு அமைப்பு, அது கடந்த 2000 வருஷமா அது இந்த பூமியில இருக்குது. ஆனா எப்ப அழியும்னா, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பை வந்துட்டு அவர் அழிப்பார் என்று நாம் அங்க பாக்குறோம். சோ இப்படி சொல்லும் போது அதுதான் அப்போஸ்தலர் யோவான் சொல்றார், அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் சொன்னார். அநேக அந்தி கிறிஸ்துக்கள்னா அது ஒரு சிஸ்டம், அது ஒரு அமைப்பு, தனி நபர் கிடையாது. இப்போ ஒரு அநேக அந்தி கிறிஸ்துக்களை கொண்ட அந்த அமைப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகி இன்ன வரைக்கும் நீடிச்சிருக்கு, இனிமேல் அழிக்க போடுதுங்க போது ஏன் இது வரைக்கும் யார் அதை கண்டுபிடிக்கல? 2000 வருஷமா எத்தனை பேர் பூமியில பறந்து செத்துட்டாங்க, யாருமே இந்த அமைப்பு தான் அந்தி கிறிஸ்து ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் கண்டுபிடிக்கலன்னா வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு அக்கிரமத்தின் ரகசியம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது புள்ளறிக்கணும், உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. அக்கிரமத்தின் ரகசியம், தேவன் சொல்றாங்க இந்த அந்தி கிறிஸ்து பற்றின விஷயம் அது ஒரு ரகசியம். பைபிள்ல ரெண்டு ரகசியம் இருக்கு, ஒன்னு கிறிஸ்து பற்றின ரகசியம், இன்னொன்னு அந்தி கிறிஸ்து பற்றின ரகசியம். கிறிஸ்து எந்த விதத்துல ரகசியம்னா, நிறைய பேருக்கு தெரியாது அது இயேசுவும் 144,000 பேரும் சேர்ந்து கிறிஸ்துன்னு தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு. இது ரகசியம், எல்லாரும் இயேசு மாத்திரமே கிறிஸ்து, இயேசு மாத்திரமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நினைச்சிட்டு இருக்கிறார். இல்ல, கிறிஸ்து ஒரு ரகசியம், அவர் தலைனா 144,000 பேரு இருக்கிறாங்க கிறிஸ்துக்கள். சபையும் சேர்ந்தது தான் கிறிஸ்துங்கிறது ஒரு பரம ரகசியம். பாருங்க, இவங்களுக்கு எதிரா ஒரு அமைப்பு உருவாக போதுன்னா அந்தி கிறிஸ்து அதுவும் என்னதா, இயேசுவையே கிறிஸ்துவ ஒருத்தரா நினைச்சாங்க, அதே போல அந்தி கிறிஸ்துவே என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தரா நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து ஒருத்தர் கிடையாது, அவர் ஒருத்தர் கூட்டல் 144,000 பேரு. அந்தி கிறிஸ்து கூட தனி ஆள் கிடையாது, அது கூட ஒரு மாபெரும் அமைப்பு. பாருங்க, அது ஏன் தெரியாம இருக்குதுன்னா அது ஒரு ரகசியம்னு தேவனே அங்க சொல்லிட்டார் சகோதர சகோதரிக்கு. சரி, இதுதான் நம்முடைய இன்ட்ரோடக்ஷன் பாகம். நாம் எதிர்பார்த்தபடி நம்பிட்டு இருக்கிற பிரகாரம் கேள்விப்பட்டவைகளின் அடிப்படையில அந்தி கிறிஸ்து தனி மனுஷன் இனிமேல் தான் வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பு ஒரு சில வசனங்களை மையமா வச்சுதான் சொல்லப்படுது. ஆனா சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்துவை குறிச்ச மற்ற வசன பகுதிகள் ஆராய்ந்து பார்க்கும் போது அது பொய், அது ஒரு தெளிவில்லாத கருத்து என்பது நிரூபணமாகுது. மெய்யான கருத்து என்னன்னா, அந்தி கிறிஸ்து அது ஒரு மாபெரும் அமைப்பு, அது அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே உருவாக்கப்பட்டாச்சு, 2000 வருஷமா இந்த பூமியில இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனா அது ரகசியமாக இருக்குது, அது கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வரும்போது அந்த பிரசன்னத்தினால் அவரு அந்த அமைப்பை அழித்து போடுவார் என்று அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி முழுமையான ஆராய்ச்சிக்குள்ள நாம இறங்கலாம். இறங்க போது முதல்ல சகோதரருக்கு வந்த அந்த டவுட்டை நாம அங்க கிளாரிஃபை பண்ணணும். அந்தி கிறிஸ்து அப்படின்னா என்ன, அந்தி கிறிஸ்து என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், முதல்ல சகோதர சகோதரிகள் என்ன அர்த்தம், ஆன்டி கிரைஸ்ட், அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிளா. ஆமா, கிறிஸ்துவுக்கு எதிரானவங்க, அதுதான் பொதுவா ஆன்டி கிரைஸ்ட். என்ன பிரதர், பிரதர் கிறிஸ்துவுக்கு ஆன்டி இல்லைங்களா, அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிராக, அதுதான் பொதுவான அந்த கருத்து ஏற்றுக்கொள்கிறான். உண்மைதான், கிறிஸ்துவுக்கு எதிரான. அப்ப அந்தி கிறிஸ்து ஒரு அமைப்புங்கும் பொழுது இது கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு அமைப்பு, கரெக்ட். ஆனால் அது மாத்திரம் அர்த்தம் இல்ல, கன்கார்டன்ஸ்ல போய் ஆன்டி என்கிற வார்த்தைக்கு நீங்க விளக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அர்த்தம் சொல்றாங்க, எதிராக, அப்போனன்ட், அப்போசிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாறாக இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்டிக்கு இன்ஸ்டெட் ஆஃப் அல்லது இன் த பிளேஸ் ஆஃப், முக்கியமான வார்த்தை என்ன சொல்லலாம் தமிழ்ல, இன்ஸ்டெட் ஆஃப், பாத்தீங்களா, பதிலாக, ஒருத்தருடைய ஸ்தானத்துல இன்னொருத்தர் பாருங்க. ஆன்டி கிரைஸ்ட் கப் என்ன மீனிங் வருதுன்னா, கிறிஸ்துவுக்கு எதிராக மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவின் ஸ்தானத்துல கிறிஸ்துவுக்கு போலியா. பாருங்க இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம். இது கிரேக்கு டிக்ஷனரியில போனீங்கன்னா எண் 500 473 5547 எண்கள், கிரேக்க வார்த்தைகள் தெளிவா கொடுக்குது. இந்த ஆன்டிங்கிற வார்த்தைக்கு இந்த மூணு முக்கியமான அர்த்தங்கள், இன்ஸ்டட் ஆஃப், இன் த பிளேஸ் ஆஃப். அப்போ ஆன்டி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு விரோதமான, கிறிஸ்துவுக்கு எதிரான என்றது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, அதே காட்டிலும் ரொம்ப டேஞ்சர் என்னன்னா, கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுக்கிற ஒரு போலியான அமைப்பு. ரொம்ப சீரியஸான அர்த்தம் நமக்கு இங்க கிடைக்குது. ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி கிறிஸ்து ஒரு அமைப்பு என்பது நமக்கு உறுதியாகுது. ரெண்டு வசனத்துல அது அப்போஸ்தலருடைய காலத்திலே உருவாக்கப்பட்டாச்சு, பூமியில இருக்கு, இனிமேல் தான் அழியுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அது எப்படிப்பட்ட அமைப்புன்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த வார்த்தையை பார்க்க போது அது ஒரு இயேசுவுக்கு பதிலாக இயேசுவின் ஸ்தானத்துல இயேசுவை போல ஆனா இயேசு அல்லாத ஒரு போலியான அமைப்பாக இருக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப இந்த அமைப்பை நாம முழுவதுமாக புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கலாம். இந்த கிறிஸ்துவுக்கு போலியா, கிறிஸ்துவின் ஸ்தானத்துல கிறிஸ்துவுக்கு பதிலாக இருக்கிற இந்த பொய்யான அமைப்பு, கள்ள அமைப்பை குறித்து மத்தேயு 24:15 வாசிக்கிறோம். இந்த பாடாக்கு மறுவறுப்பு, அபாமினேஷன் தட் டெசோலேட்ஸ் இங்கிலீஷ்ல, இது அந்தி கிறிஸ்து அமைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி கர்த்தர் இயேசு குறிப்பிடுற வசனம். இங்க சொல்லும் போது அந்த அமைப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும்னு சொல்றார் கர்த்தர் இயேசு. அது என்ன, அது பரிசுத்த ஸ்தலம் சகோதர சகோதரிகள் பாருங்க. கர்த்தர் இயேசு சொல்றார் இந்த போலியான கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இருக்கிற அமைப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும். இது என்னது பரிசுத்த ஸ்தலம், இன்னொரு வசனத்துல சொல்லப்படுது 2 தெசலோனிக்கேயர் 2:4. பாருங்க இங்கேயும் அதே அந்திகிறிஸ்து பத்தி பவுல் பேசுறார். சொல்லும் போது அந்த அமைப்பு எதிர்த்து நிற்கிறதாக, தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேல தன்னை உயர்த்தி கொள்ளுகிற அமைப்பாக இருந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காமிக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க. அதுதான் நம்ம சொன்னோம், அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவின் ஸ்தானத்துல கிறிஸ்துவை போல கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்துவுக்கு போலியா அது இருக்கும். எங்க இருக்கும்னா, இயேசு சொல்றாரு பரிசுத்த ஸ்தலத்துல, அப்போஸ்தல் பவுல் சொல்றார் அந்த பரிசுத்த ஸ்தலம் வேறுமேனும் இல்ல தேவனுடைய ஆலயத்துல இருக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க. சோ அந்த பரிசுத்த ஸ்தலம் இங்க தேவனுடைய ஆலயம் என்று அங்கு குறிப்பிடப்படுது. ஆனா நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 3:16 தேவனுடைய ஆலயம் யார் இப்போ, நாம்னா யார், நாம சபை, உண்மையான சபை, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அங்க சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3:15 தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கு. அந்த ஆலயம் சகோதர சகோதரிகளே சபை. அப்போ என்ன அர்த்தம் இந்த மூணு வசனங்களை நம்ம தியானிக்கும் போது, அந்தி கிறிஸ்து அமைப்பு, தி ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், அது தேவனுடைய ஆலயத்துல உருவாகும். ரொம்ப ஆச்சரியம். இந்த அமைப்பு சகோதர சகோதரிகளே சபைக்குள்ள நுழையும். பாருங்க, இது ஒரு ரகசியம். ஏன் இவ்வளவு வருஷம் தெரியல அப்படின்னா, இது சபைக்குள்ள உருவாகும், சபைக்கு உள்ள நுழையும். அதுதான் வசனத்துல அங்க சொல்லப்பட்டது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அங்க சொல்றாரு பாருங்க. கர்த்தர் ஏத்து சொல்றாரு, அந்த பாழாக்குற அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கும்பா சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுலு அவரு தேவன் போல தன்னை ஏற்படுத்திட்டு தேவனுடைய ஆலயத்துல இருக்கும் சொல்றாங்க. தெளிவா சொல்றாங்க, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பானது உண்மையான சபைக்குள்ள நுழையும், உண்மையான சபையில இருந்து உருவாகிறதாக அங்க இருக்கும் என்று அங்கு சொல்லப்படுது. சகோதர சகோதரிகளே, எப்படி இது அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபையில எப்படி வெளிப்படும், உண்மையான சபைக்குள்ள எப்படி உருவாகும், எப்படி சாத்தியம் இது? சகோதர சகோதரிகளே, வசன வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 2:3 பாருங்க, இந்த வசனம் எல்லாம் ரொம்ப ஆழமான வசனங்கள். சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு மேலோட்டமா உட்காந்து கேட்டாலும் ஒண்ணும் புரியாது. பரம ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். பாரு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து அமைப்பை குறிக்குது. இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எப்படி உருவாகும் சொல்றாருன்னா, அது ஒரு விசுவாச துரோகம் முன்னால நடக்கணும். ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கும், இதுக்கு பின்னால உருவாகும் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. என்ன ஆச்சரியமா, இங்க அப்போஸ்தல் பவுல் வந்து அங்க சொல்றார், என்ன விசுவாச துரோகம் இது சகோதர சகோதரி? வசன வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:1 பாருங்க, இந்த விசுவாச துரோகம் எப்படி நடக்கும்ங்கறத அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்துல தீர்க்க தரிசனமா சொல்றார். இந்த விசுவாச துரோகம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில். எப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இந்த பிற்காலங்களில் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை எழுதின வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால நடக்க போற விஷயங்களை தீர்க்க தரிசனமா சொல்றார். பிற்காலங்களில், இவர் 1வது நூற்றாண்டுல எழுதுறார், 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டு தாண்டி அதுக்கு பின்னால சபையில என்ன நடக்கும்ங்கறத பத்தி அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அப்படின்னா கிபி 300க்கு பின்னால நடக்க போற காரியங்களை அவர் சொல்றாரு. பிற்காலங்கள்ல என்ன நடக்கும்னா பாருங்க, மனசாட்சியில் சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினால என்ன பண்ணுவாங்களா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி சாச்சிடுவாங்க. இதுனா வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம். சகோதர சகோதரிகளே, என்ன இது? இது நம்ம ரொம்ப முக்கியமா அங்க சொல்லணும் இல்லைங்களா. வஞ்சிக்கிற ஆவி, ஆவினா வசனத்துல என்ன, யோவான் 6:63 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படி இருக்கு, ஆவியாயும் ஆவிகள்னா டாக்டிரின்ஸ், உபதேசங்கள், போதனைகள். சோ இங்க சொல்றார் அப்போஸ்தல் பவுல், இதோ நான் சொல்றேன் நீங்க கவனிங்க, இப்ப இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு பின்னால அநேகர் வஞ்சிக்கப்பட்டு, எப்படி வஞ்சிக்கப்படுவாங்கன்னா, வஞ்சிக்கிற போதனைகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் இடம் கொடுத்துருவாங்க. என்ன அது, வஞ்சிக்கிற போதனைகள், பிசாசுகளின் உபதேசங்கள். வஞ்சிக்கிற போதனைகள்னா பார்க்கறதுக்கு பரிசுத்தமான போதனைகள் போல இருக்கும், உண்மையான தேவபக்தியை வெளிப்படுத்தக்கூடிய போதனை போல இருக்கும். ஆனா அந்த போதனைக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தமுமே இருக்காது. அதுதான் வஞ்சிக்கிற போதனை. பார்க்க ரொம்ப ஹோலியஸ்ட் டாக்டரின் மாதிரி இருக்கும், ஒரு சுத்தமான உபதேசமா இருக்கு இல்லைங்களா சபைக்குள்ள இல்லைங்களா. அதாவது என்ன பண்ணணும், திருமணம் செய்து கொள்ளாமையே பிரம்மச்சாரியாகவே கடவுளுக்கே நம்ம அர்ப்பணிச்சுட்டு வாழணும். கேட்கும் போது எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு, என்ன மாதிரி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அதே மாதிரி சகோதரிகள் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கன்னியா ஸ்திரீகளா கூட போயிடுறாங்க வாழ்க்கை முழுக்க யாருக்காகவே ஒப்பு கொடுத்துட்டு. ரொம்ப நல்லா இருக்கு இல்ல கேக்குறக்கு இல்லைங்க. ஆனா இப்படி போய்தா ஊழிய செய்யணும், இப்படி போய்தா கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், எங்கேயாவது வசனம் இருக்கா சொல்ல முடியுமா, ஒரு வசனம் காமிக்க முடியுமா. ஆனா அதே சமயத்துல கர்த்தரையே புதிய ஏற்பாட்டுல திருமணம் பத்தி எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டுருக்கு இல்லைங்களா. விவாகம் மஞ்சம் அனைவருக்குள்ளும் கனம் உள்ளதாய் இருக்குது. திருமணம் ரொம்ப கனமான விஷயம். அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயு எழுதும் போதே 1 தீமோத்தேயு 3:2 என்ன சொல்றாரு, பாருங்க ஒரு சபை வழி நடத்துற ஒரு பிஷப் ஓவர் சீர் கண்காணி அவர் எப்படி இருக்கணும் சொல்றாரு, ஒரே மனைவி உடைய அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், திருமணம் பண்ணணும், திருமணம் பண்ணலாம். அது ரொம்ப ஆசீர்வாதம் தேவனுடைய ஏற்பாட்டுல, புரியுதுங்களா. நம்ம என்ன சொல்ல வரோம்னா திருமணம் பண்ணலாம் பண்ணணும், அது ஆசீர்வாதம் வசனத்துல இருக்கும் போது பண்ணாம தான் இருக்கணும்னு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா அது என்னது, அது தப்பு. அவங்களுடைய விருப்பத்துக்கு விடுறது வேற, ஆனா அதையே ஒரு கட்டளையாக திணிப்பது வந்து வேதத்துக்கு புறம்பானும். ஆனா அந்த கட்டளை இருக்குது, அது ரொம்ப ஒரு புனிதமான வாழ்க்கை போல அங்க சொல்லப்படும். அதே போல ஆதியில இருந்துச்சு, இப்ப இல்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில. வெள்ளிக்கிழமையில நம்மளுடைய கர்த்தர் இயேசு மறிச்சதுனால வெள்ளிக்கிழமையில என்ன சாப்பிடக்கூடாது, எண்ணி சாப்பிடக்கூடாது இல்லைங்களா. இப்ப எல்லாம் சாப்பிடுறாங்க, இப்ப மாறிடுச்சு அந்த ரூல்ஸ். ஆனா அதெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா. இதெல்லாம் எங்க பைபிள்ல இருந்துச்சா, கர்த்தர் இயேசு வெள்ளிக்கிழமை மறிச்சதுனால யாருமே வெள்ளிக்கிழமையில கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருந்தா பரிசுத்தமா இருக்கும், பைபிள் எங்கேயாவது இருக்குதுங்களா. இல்ல அப்போஸ்தலர்கள் கடைபிடிச்சாங்களா இல்லையா, எங்கேயுமே இல்ல இல்லையா. ஆனா இருந்துச்சு, ஆனா இடையில மாத்திட்டாங்க. அது மாத்தின போது ஆங்கில நாளிதழ ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்களாம், அது ரொம்ப சொல்லுவாங்க இன்ன வரைக்கும். அந்த கார்ட்டூன்ல சாத்தான் வந்து நரகத்துல இருந்துட்டு தேவனுக்கு ஒரு கால் போடுறாரு, போன் போட்டு கேக்குறாரு, நீங்க ஆரம்பத்துல வெள்ளிக்கிழமை யாரும் கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான்னு சொன்னீங்க, அந்த கட்டளையின் அடிப்படையில் என் கூட இப்ப நிறைய பேரு நரகத்துல இருக்கிறாங்க, இப்ப திடீர்னு ரூல்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க மாத்திட்டீங்க, இனி நான் இவங்களை என்ன பண்றது, இனிமேல் சாப்பிடுறவங்களையும் நானு என்ன பண்றதுன்னு சாத்தானு தேவனுக்கு ரிங் பண்ணி கேட்ட மாதிரி ஒரு கார்ட்டூன் அந்த பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ பாக்குறதுக்கு ஒரு பரிசுத்தத்தை தெய்வீகத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு போதனை, ஆனா அது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, வஞ்சிக்கிற போதனை சகோதர சகோதரிகளே எவ்வளவு பாத்துட்டோம். நெக்ஸ்ட் பிசாசுகளின் உபதேசம், என்னது பிசாசுகளின் உபதேசம், பிசாசுகளின் உபதேசம் என்னன்னா அந்நிய மார்க்கத்துல இருந்து சபைக்குள்ள வந்துட்டா சில உபதேசம். பிசாசுகள் இருந்தா பிசாசுகள், அங்கேயும் ஒரு பிசாசு இல்லைங்களா, அந்த மூலையில ஒரு பிசாசு, இங்க மூலையில ஒரு பிசாசு, எல்லாம் விழுந்து போன ஆவிகள் அவங்களத்தான் வணங்கிட்டு அங்க இருக்கிறாங்க. இங்க இவ்வளவு தைரியமா சொல்லிட்டோம், அங்க போய் சொல்ல முடியாது சரிங்களா. சோ இதெல்லாம் பிசாசுகள், புரியுதுங்களா. செமி காட்ஸ் ஏதோ வருது நமக்கு வார்த்தை விழுந்து விழுந்து போன அந்த தூதர்கள், அவங்களுக்கு பிறந்த ராட்சதர்கள் தான் இவங்கெல்லாம், புரியுதுங்களா. இவர்கள் தான் அந்த பிசாசுகள். இந்த அந்நிய மார்க்கத்தாரு என்னென்னமோ உபதேசங்கள் வச்சுட்டுக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு எங்க பார்க்க முடியுது, உண்மையான சபைக்குள்ள பார்க்க முடியாது. அதுதான் பிசாசுகளின் உபதேசங்களுக்குள்ள வந்துடுவாங்க, விழுந்துடுவாங்க. ஏன்னா அது பிசாசுகளின் உபதேசங்கள் சகோதரர் சகோதரிகள், அவங்கதான் சொல்றாங்க ஆத்மா அழிவே அழியாது, பல சின்னம் எடுக்கும், பல பிறவி எடுக்கும், முக்தி அடையும். எங்க பைபிள் சொல்லுது? பைபிள் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எப்படி வந்துச்சப்போ பாவம் செய்யாத அழியாத ஆத்மாங்கிற உபதேசம், பிசாசுகளின் உபதேசம் வந்துடுச்சும் சபைக்குள்ள. நரகம் அவங்களுக்கு தான் இருக்கு. எங்க இருக்கு பைபிள்? தேவன் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அன்புள்ளவர், ஆனா நரகம் இங்க வந்திருக்குது இல்லைங்களா? ட்ரினிட்டி பாருங்க, பைபிள் சொல்றது ஒன்றான மெய் தேவன் எப்படிப்பா வந்துச்சு உங்களுக்கு? மூன்று கடவுள் அங்க இருக்கிறாங்க, ஆக்கருக்கு, அழிக்கிறதுக்கு, காக்கருக்கு, அது மாதிரி எல்லா மார்க்கத்திலும் இருக்குது. எங்க பைபிள்? ஆனா பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் அவர் காலத்திலே சொல்லிட்டாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எப்படின்னா அநேகர் இந்த மாதிரி வஞ்சிக்கிற போதனைகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவிசாய்த்துட்டு இந்த விசுவாசத்தை விட்டு போடுவாங்க. எந்த விசுவாசத்தை விட்டுட்டு? உண்மையான விசுவாசமா? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு சப்ஜெக்ட், தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம் என்னது? மகா பரிசுத்தமான விசுவாசம். உமது வசனமே சத்தியம் என்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் கர்த்தர் இயேசு சபை ஸ்தாபிச்சு வச்ச போது சபைக்கு கொடுத்துட்டு போன விசுவாசம். அந்த விசுவாசத்துல இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகுதல் இன்னும் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி வேதம் போதிக்காத உபதேசங்களுக்கு, வெளி மார்க்கத்திலிருந்து வந்துட்ட உபதேசங்களுக்கு அநேகர் செவி சாய்த்து இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு பின்னால பைபிள் இருக்கிற இடத்துல நிறைய விசுவாச பிரமாணங்கள் வந்துச்சு, விசுவாச அறிக்கைகள் வந்துச்சு. அதுல இருக்கிறத விசுவாசிச்சா மாத்திரம் போதும், பைபிளுக்குள்ளே எல்லாம் போய் ஆராய்ந்து பார்த்து விசுவாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சோ பைபிள் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது இருந்த இடத்துல இந்த விசுவாச அறிக்கைகள் எல்லாம் வந்து உக்காந்துருச்சு. சோ ஜனங்கள் அந்த விசுவாச அறிக்கைகளை பார்ப்பாங்க, அதுல என்னென்னலாம் எழுதி கொடுத்துருக்காங்களோ அத இதுதான் என்னுடைய விசுவாசம் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறது பைபிள்ல இருக்காங்க, என்ன பண்ண மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க. சோ இப்படியாக ரொம்ப தந்திரமாக இது வந்துச்சு. அப்படின்னா உண்மை சொல்ல போனா பைபிளை பற்றின அறிவு இல்லாம இந்த விசுவாச துரோகம் நடந்தது. பைபிளை பற்றின அறிவு இல்லாம இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு துரோகம் இழைக்க போனது. அதுதான் தேவன் ஓசியால சொல்றார் 4:6 பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் அறிவு இல்லாம. என்ன அறிவு இல்லாம? உலக பிரகாரமான எல்லாரும் இன்டெலிஜென்ட் தான், அவங்க அவங்க தொழில அவங்க அவங்க பிசினஸ்ல அவங்க அவங்க வேலையில ரொம்ப திறமையானவங்க தான். ஆனா கர்த்தருடைய விஷயத்துல அவருடைய வேதத்தை பற்றின அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அறிவு இல்லாம போகிறதுனால வஞ்சிக்கப்பட்டுடுறாங்க, தவறான போதனைகளுக்குள்ள வழி நடத்தப்பட்டுடுறாங்க, வீணா போயிடுறாங்க, அழிந்து போயிடுறாங்கன்னா, சங்காரம் ஆகுறாங்கன்னா, மகா பரிசுத்தமான விசுவாசத்திலிருந்து போயிடுறாங்க. அதுதான் சொல்றாரு, நல்லா தான் வாழ்றாங்க, ஆனா எந்த விசுவாசத்துல இல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், அந்த நம்பிக்கையிலிருந்து போயிடுறாங்க சகோதர சகோதரி. இப்படித்தான் அந்த அக்கிரமம், அந்த பாழாக்கு மறுவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்துல நிற்கும். தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல தேவன் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு உட்காரணும்னா, எப்படின்னா இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள்ள இருந்து உருவாகும். உண்மையான சபையில வந்து அது விஸ்தாரமா உட்கார்ந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆனா எப்படி அது நடக்கும்னா, சபைக்கு தேவன் கொடுத்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருந்து தந்திரமா அவங்கள வழிவிலக செஞ்சு ஒரு குரூப் உருவாகும். ஏன்னா பியூட்டிஃபுல் பிக்சர் பாருங்க தீர்க்க தரிசனத்துல, எவ்வளவு அருமை பாருங்க. அந்திகிறிஸ்து சப்ஜெக்ட் சும்மா கண்ணை மூடிட்டு கேசட்டு, அவர் பேசுறது, இவர் பேசுறது, கேட்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஏதோ சிப்பு நல்லா சொல்றாங்க, நல்லா தான் இருக்கு, அப்படி ஏதோ ஒரு கியூரியாசிட்டிய திருப்திப்படுத்துற மாதிரி புதுசு புதுசா ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளும் டக்கு டக்கு டக்குன்னு மாறி போறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல சகோதர சகோதரிகளே. வருஷ தாவி இல்லையா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தை கையில இல்லையா? அதைய ஆராய்ந்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளணுங்கிற உண்மையான வாஞ்சை இல்லையா? இல்லைன்னா இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா இது சத்தியம் என்கிற அந்த பாதை தெளிவாக நமக்கு அங்கு தெரியும். சோ இப்படித்தான் சபைக்குள்ள இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு உருவாகும். அதனாலதான் அப்போஸ்தல் சொல்றாங்க, இப்போதே அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறாங்க. யாரையோ குறிப்பிடுறார், இப்போதே அந்த அக்கிரமத்தின் ரகசிய கிரியை செஞ்சிட்டு இருக்குது. ஒரு வித்தியாசமான ஆவியை பார்த்துட்டார் சபைக்குள்ளே, அப்பயே அடையாளம் கண்டுட்டார். இந்த ஆவி சும்மா இருக்காது, இன்னொரு 200-300 வருஷம் போது இதுக்குள்ளேயே ஒரு அந்திகிறிஸ்து அமைப்பு உருவாகும். தீர்க்க தரிசனமாக சொன்னார் அப்போஸ்தல் பவுல். இது வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அந்தி கிறிஸ்து அமைப்பானது உண்மையான சபைக்குள்ளேயே உருவாகும், அருமையான பிக்சர் இருக்குது, நீங்க அது பார்க்கலாம். ஆனா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12 அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை முழுக்க நாம 3 பாகத்துல பார்ப்போம். ஆனா இப்பதைக்கு இந்த கருத்து இதுக்குள்ள இருக்கிறதுக்காக நாம பார்ப்போம். அதாவது அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள்ள உருவாகும். அது எப்படி இருக்குன்னா பாருங்க, வசனம் 12 அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க.
அந்தியில் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன.
பாருங்க, ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளை சூரியனை அணிஞ்சிருக்கிறாள், அவள் பாதங்கள் கீழே சந்திரனும், அவள் தலை மேல 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்துச்சு. சோ வானத்துல ஒரு பெரிய அடையாளம், ஒரு ஸ்திரீ சூரியன் அணிஞ்சிருக்கிறாங்க, பாதத்துக்கு கீழே சந்திரன் இருக்கு, தலை மேல 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருக்கு. இருக்கட்டும், 2 வசனம் வாசிங்க.
அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து
ரெண்டாவது விஷயம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க வயிற்றுக்குள்ள ஒரு புது ஜீவன் உருவாயிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்குது. கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினா. 3 விஷயம் வாசிங்க, வசனம் 5. அந்த ஸ்திரீ 5 வசனத்துல ஒரு ஆண் பிள்ளைய பெற்றெடுக்கிறார். அந்த ஆண் பிள்ளை எப்படி இருக்குதுன்னா, சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளைய பெற்றெடுக்கிறான் பாருங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த குழந்தைய பெற்று எடுத்த உடனே அந்த பிள்ளை தேவன் இடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. பாத்தீங்களா, முதல் வசனத்துல ஒரு ஸ்திரீ சூரியன் நினைச்சிருக்கிறாங்க, பாதத்துக்கு கீழே சந்திரன், தலை மேல 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். 2 வசனத்துல அந்த ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனையில வருத்தப்பட்டு அலறாங்க. 5 வசனத்துல ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, அந்த ஆண் பிள்ளை சகல ஜாதியும் இருப்பு கோளால் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை, பிறந்த உடனே தேவன் இடத்திற்கும் சிங்காசனத்தின் இடத்திற்கும் உயர்த்தப்பட்டிருச்சு. 6 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்,
ஓடி போனார்.
நெக்ஸ்ட் என்னாச்சு, அந்த பிள்ளை பிறந்து பர அந்த தேவனுக்கும் சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த ஸ்திரீ என்ன ஆனாங்கன்னா, எங்க ஓடிட்டாங்க, வனாந்திரத்துக்கு ஓடிட்டாங்க. எவ்வளவு காலம் அங்க இருக்க வேண்டியது இருந்துச்சு, 1260 அந்த வனாந்திரத்திலே போஷிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சு. சகோதர சகோதரிக்கு பாருங்க, யார் அந்த ஸ்திரீ? இல்ல, அவங்க சூரியன் அணிஞ்சிருந்தாங்க, பாதத்துக்கு கீழே சந்திரன் இருந்தது, தலை மேல 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம், இதெல்லாம் சாத்தியமா இல்லைங்களா? எந்த ஸ்திரீயாவது சூரியனை தன்னுடைய உடை போல அணிந்து கொள்ள முடியுமா? பாதத்துக்கு கீழே சந்திரனை பெற்றிருக்க முடியுமா? தலையில 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம், எப்படி இது முடியும்? ஆனா தரிசனத்துல யோவானுக்கு அப்படித்தான் காண்பிக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்திரீ அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படியே பார்த்தா சூரியன் அணிச்சிருக்கிறாங்க, அவ்வளோ பிரகாசம், கால பார்த்தா சந்திரன் இருக்குது, தலை மேல 12 நட்சத்திரங்கள், மூணுமே என்ன லைட் சோர்சஸ் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு வெளிச்சம்ங்கிறது எங்கிருந்து வரணும், ஒன்னு சூரியன் இல்லாட்டி சந்திரன் இல்லாட்டி நட்சத்திரங்கள், மூணு லைட் சோர்சஸ் பயன்படுத்தப்படும், மூணுமே பெற்றெடுக்கிறாங்க அந்த ஸ்திரீ. என்ன பியூட்டிஃபுல் அடையாளம் இதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் அந்த ஆண் பிள்ளை யார குறிக்கும், ஆண் பிள்ளை பிறந்த உடனே பாருங்க, அந்த தேவன் எடுத்திருக்கும், அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருச்சான். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ எங்க போயிட்டாங்களாமா, வனாந்திரத்துக்கே ஓடி போயிட்டாங்க. எவ்வளவு நாள், 1260 நாள் போயிட்டாங்க. இதுல என்ன அர்த்தம் சகோதரர், இது முழுக்க முழுக்க அடையாள பாஷை, வெளிப்படுத்தின விசேஷம். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற அடையாளங்களுக்கு ஆவிக்குரிய விளக்கம் இருக்கும், அந்த விளக்கத்தை எடுத்து அந்த வார்த்தையில போட்டு அந்த பகுதியை ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா இது நம்முடைய ரோம கத்தோலிக்க சகோதரர்கள் 1950களில் கண்டுபிடிச்சாங்க இந்த வசனத்தை. இந்த வசனத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சித்தாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. அது இன்ன வரைக்கும் நம்பப்படுது, ஆனா அது தப்பு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொன்னாங்கன்னா, அவர்களே அந்த ஸ்திரீ யார குறிக்கணும், மரியாதை அவங்கள குறிக்கணும், அந்த பிள்ளை யார குறிக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறிக்கணும், அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த குழந்தை என்ன எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, அதை அவர்கள் என்ன புரிஞ்சிட்டாங்கன்னா மரியாதை எடுத்துக்கொள்ளப்பட்டதா புரிஞ்சிட்டாங்க. ஏன்னா மரியாதை இப்படித்தான் பரிசுத்தமா ஆக்கப்பட்டுட்டாங்க. எப்படி கர்த்தர் இயேசு உயிர் தந்த பின்பு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மரியாதை கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுது ஸ்திரீ கிடையாது, யார்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அந்த குழந்தை தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் இந்த அர்த்தம் கரெக்ட்னா இன்னொரு சிக்கல் இருக்குது நமக்கு. அந்த குழந்தை பிறந்தவன அந்த ஸ்திரீ எங்க ஓடிட்டாங்க, ஆனா அது மரியாளுடைய வாழ்க்கையில நடக்கல. இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த உடனே அவங்க குழந்தையை விட்டுட்டு எங்கேயாவது போனாங்களா, அப்படி எங்கேயும் அவங்க போகல என்று கூட நம்ம பார்ப்போம். இந்த விளக்கம் சரியான விளக்கமே அல்ல. ஆனா இது 50களில் ரோம கத்தோலிக்க திருச்சபை இதுக்கு விளக்கம் கொடுத்து அதைய மரியாதைக்கு ஒப்பிட்டாங்க. அது பாவம், ரொம்ப தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க அடையாள பாஷை, பரிசு தாவியில் அதை ஆராய்ந்து நிதானிச்சங்க புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் யார் அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ குறிக்கிறாங்க சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்தின் உண்மையான சபை. ஏன்னா வசனம் இருக்கு இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 11:2 சபைய அப்போஸ்தல் பவுல் எப்படி சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். சபை தான் கற்புள்ள கன்னிகைகள், மனவாளனாக கர்த்தர் இயேசுவுக்கென்று நியமிக்கப்பட்டுட்டா கன்னிகைகள். சோ பைபிள்ல ஸ்திரீனு வந்துச்சுனாவே குறிக்குது சபையை குறிக்குது. ஆனா ரெண்டு ஸ்திரீ இருக்கிறாங்க அது வேற, இது கற்புள்ள கன்னிகை, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 வேசி, அவங்களை பத்தி பின்னால பாக்கலாம் அது வேணும். சோ ஸ்திரீ கன்னிகை என்று சொல்லிட்டா அது சபைக்கு அருமையான அடையாளம் நிழல் சகோதர சகோதரிகளே. சரி, இது எப்படி அந்த சபை குறிக்குது என்று தெளிவா சொல்லலாம்னா பாருங்க, இது சபை ஆதி காலத்துல எப்படி இருந்ததுங்கிறத இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ என்ன அணிஞ்சிருந்தாங்களாம், சூரியனை அணிஞ்சிருந்தாங்க. சூரியன் எதை குறிக்குது சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க, புதிய ஏற்பாட்டுல பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி போதும். ஆமா, சூரியன் எது அடையாளமா இருக்குன்னா சுவிசேஷத்தின் ஒளி, அதாவது புதிய ஏற்பாட்டின் சத்திய வெளிச்சம் வந்து புதிய ஏற்பாட்டுல எப்படி அடையாளமா காண்பிக்கப்படுதுன்னா சூரியனுடைய ஒளி, அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த சத்திய வெளிச்சம். அதாவது என்னன்னா அந்த ஸ்திரீ ஆதிகால சபை பெற்றிருந்தாங்க அந்த பரிசுத்தமான சத்தியம் சுவிசேஷம், கர்த்தர் இயேசு மூலம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம், அதுதான் அந்த சூரியனை தரிசு இருந்தாங்க. நெக்ஸ்ட் சந்திரன் எது அடையாளமா இருக்குது? பாதத்துக்கு கீழே இருந்துச்சு அந்த சந்திரன். சந்திரன் வந்து என்னங்க? சந்திரன் என்ன? வெரி குட், நல்ல பாயிண்ட் சொல்லிட்டேன். நிலான்னு சொல்லாம போனீங்க கரெக்டா. சந்திரன் நிலான்னு வந்துட்டு அப்ப அதை எதை குறிக்கலாம்னு கேட்கலான்னு பார்த்தேன், நீங்க டைரக்டாவே பதில் சொல்றீங்க, குட், தேங்க்யூ. சந்திரனுடைய தன்மை என்னன்னா அதுக்குன்னே என்ன இல்ல, பிரகாச ஒளி இல்ல, ஆனா என்ன பண்ணும், சூரியன் கிட்ட இருந்து வாங்கி அதை அப்படி என்ன பண்ணும், பிரதிபலிக்கும். வெரி குட். சந்திரன் எதுக்கடையாளம் பாருங்க, உண்மையான சுவிசேஷம் ஒளி எங்க இருக்குதுன்னா புதிய ஏற்பாட்டுல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நிழலாக எங்க இருக்குது, ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டை மாத்திரம் படிச்சா அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் எங்கதான் நிறைவேறது பார்ப்போம், கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில நிறைவேறு பாருங்க. அப்போ உண்மையிலே கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை தான் பழைய ஏற்பாடுகள் சொல்லுது. ஆனா அது புதிய ஏற்பாடு இருந்தா தான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ளவே முடியும். அதுதான் இந்த சந்திரன் குறிக்குது, பழைய ஏற்பாடு. பாருங்க அப்போ அந்த ஸ்திரீ சபை, அதுலயும் ரொம்ப முக்கியம், அந்த ஆதிகால சபை கர்த்தருடைய சுவிசேஷத்தை முழுசும் பெற்றிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டினுடைய வெளிச்சம் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் கூட பெற்றிருந்தாங்க. பாருங்க அதன் மேலதான் அவங்க நிக்கிறாங்க. உண்மையிலேயே சபை அப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் கொண்டிருக்கணும். நாம நம்முடைய இந்த ஜீவியத்துல நிற்கணும்னா பழைய ஏற்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, தலையில 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் எதை குறிக்குது சகோதர சகோதரிகள்? 12 நட்சத்திரங்கள் யாரை குறிக்கணும்? 12 அப்போஸ்தலர்கள், சபைக்கான போதகர்கள், அவர்கள் தான் போதகர்கள், வேற யாருமே கிடையாது. 12 நட்சத்திரம் தான் தேவனுடைய திட்டத்துல பாருங்க. இந்த அப்போஸ்தலர்கள் மூலம் வெளிப்பட்டுட்டா நிருபங்கள் பாருங்க, கம்ப்ளீட் பைபிள். அதான் சொல்றாங்க சத்திய வெளிச்சம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்னா பழைய ஏற்பாடு, 4 சுவிசேஷங்கள், மீதி நிருபங்கள். அதுதான் சேர்ந்துட்ட என்டயர் பைபிள் தான் அந்த சத்திய வெளிச்சத்துக்கான என்ன சொல்லலாம், மூலம் ஆதாரம் சொல்லலாம். அதுதான் அந்த ஸ்திரீ சூரியன் அணிஞ்சிருந்தாங்க, சந்திரன் பெற்றிருந்தாங்க, 12 நட்சத்திரம் பெற்றிருந்தாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தமான சத்தியத்தை பெற்றுத்தான் ஆதி கால சபை பரிசுத்தமா அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நிலைச்சு இருந்தாங்க என்று அங்க பாக்குறோம். ஒரு அருமையான அடையாளம் அங்க. இப்ப நெக்ஸ்ட் 2 வசனத்துல என்னன்னா அந்த ஸ்திரீ என்னன்னாங்க, கர்ப்பவதியா இருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். பாருங்க இப்படி உருவாக்கப்பட்ட ஆதிகால சபை, பரிசுத்தமான சத்தியத்தில் இருந்த சபைக்கு உள்ள கர்ப்பவதினா என்ன ஆயிட்டாங்க, உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜீவன், புது ஜீவன் அங்க உருவாயிடுச்சு. இப்படி பரிசுத்தமா ஸ்தாபிக்கப்பட்டு மகா பரிசுத்தமான விசுவாசம் இருந்த சபைக்கு உள்ள ஒரு புது ஜீவன், ஒரு புது அமைப்பு உருவாக ஆரம்பிச்சது அங்க குறிக்குது. ரொம்ப அருமையா இருக்கு அந்த ஸ்டேஜ் எல்லாம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க அந்த பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு பாருங்க, இப்போ கர்ப்பம் ஸ்திரீகள் கர்ப்பம் அடைஞ்சா பிரசவிக்கும் போது வலி இருக்கும் இல்லைங்களா, ஆனா அது வருத்தமான வலியா இல்லைங்களா? ஆக்சுவலா என்ன சொல்லல, அது ஒரு ஒரு மகனோ மகளோ பெற்றெடுக்கிற சந்தோஷம் இருக்கும், ஆனா அது வந்து வலிக்கும், அது உண்மைதான். வருத்தம் இருக்காது, குழந்தை பெற்றெடுக்கிறமே யாராவது வருத்தப்படுவாங்களா? ஆனா இந்த ஸ்திரீ வருத்தப்பட்டாங்க, இந்த ஸ்திரீ வருத்தப்பட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு அந்த குழந்தை உருவானதுல என்ன இல்ல, சந்தோஷம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து சபை, உண்மையான சபை, அந்த சபைக்கு உள்ள உருவாயிட்டது அந்திகிறிஸ்து அமைப்பு, அது உண்மை சபைக்கு பிடிக்கல, வருத்தம், ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க. அதுதான் ரொம்ப அழகா இங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள். அந்திகிறிஸ்து அமைப்பு அவங்களுக்குள்ளாக உருவாகி, அப்புறம் அது பிறந்து, அப்புறம் அது ஆளுகை எடுத்து போனதெல்லாம் அந்த அதிகாரத்தினுடைய மற்ற பகுதிகளில் அங்க சொல்லப்படுது. ஆனா அதெல்லாம் நம்ம 3 பாகத்துல அங்க நாம பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்டேஜ், இந்த அதிகாரத்துல தெளிவா இருக்குது. உண்மையான சபைக்குள்ள இருந்து உருவானாங்க இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு. அது அந்த உண்மை சபைக்கே பிடிக்கல. அது இன்னொரு வசனத்துல அருமையா இருக்கு பாருங்க, 1 யோவான் 2:18-19 பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டார். இப்போதே அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. எங்க எங்க இது சொல்லும் போது எங்க ஆதிகால சபைக்குள்ள இருக்கிறதையே யோவான் கண்டுபிடிச்சு இப்பவே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இப்பவே கடைசி காலம் தோன்றுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி விளக்குறாரு பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. அந்த அந்தி கிறிஸ்துக்கள் என்ன சொல்றாரு, அவர்கள் நம்மை விட்டு, நம்மைனா யாருங்க, அந்த உண்மையான பரிசுத்தமான சபை, அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்து அமைப்பு நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அப்படின்னா உண்மை சபைக்குள்ள இருந்து தான் யார் வராங்க, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவாகுது. அப்புறம் என்ன பியூட்டி பாருங்க, ஆகிலும் அவர்கள் நமக்குள்ள இருந்து தான் வெளியே போனாங்க, ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களே அல்ல. ஏன்னா விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் தான் அவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் அந்த ஆதி காலத்துல இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள்ள இருந்தே உருவாகி அது ஒரு மாபெரும் அமைப்பா, அதாவது கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுக்கிற கிறிஸ்துவை போல தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் பொய்யான அமைப்பாக உருவாகுவத அப்போஸ்தலன் யோவான் நீங்க படம் பிடிச்சு அங்க காமிக்கிறது பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா அந்த 12 அதிகாரத்துல இன்னொரு விஷயம் பார்த்தோம், அந்த பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளை தான் அந்தி கிறிஸ்து சரிங்களா, அந்தி கிறிஸ்து அமைப்பு. அது பிறந்த பின்னால ஸ்திரீ என்ன ஆயிட்டாங்க, ஏன் போனாங்க வனாந்திரத்துக்கு? ஸ்திரீ யாரை குறிக்குது, சபையை குறிக்குது. பிள்ளை வந்து சபையிலிருந்து உருவான அந்தி கிறிஸ்து அமைப்பு. இந்த அமைப்பு உருவான உடனே அந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனாங்க. எதை குறிக்குதுன்னா, இந்த பொய்யான ஒரு அமைப்பு உண்மையான சபைக்குள்ளிருந்து உருவான உடனே அந்த அமைப்பை விட்டுட்டு இந்த உண்மையான சபை என்னாச்சு, பிரிஞ்சு போனாங்க, விலகி இருந்தாங்க. இந்த உண்மையான சபைக்கும் உருவாயிட்ட அந்த போலியான ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாம இந்த உண்மையான சபை தங்களை பிரித்து கொண்டாங்க. அதுதான் வனாந்தரத்துக்கு ஓடினாங்க. வனாந்தரம்னா பட்டணத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கிற இடம், ரொம்ப கஷ்டமான சூழல், ஆகாரம் கிடைக்காது, பாதுகாப்பு இல்லை. அப்படின்னா இந்த அந்தி கிறிஸ்து எப்போ உண்மையான சபைக்குள்ள உருவாச்சோ அதுல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம், எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாள், 1260 நாள் இந்த ஸ்திரீ தனிச்சு இருந்தாங்க. அப்படின்னா சபைக்கு அது ரொம்ப கஷ்டமான காலமா இருந்துச்சு. ஏன்னா அந்தி கிறிஸ்து அமைப்பு முழு அதிகாரம் பெற்றுட்டாங்க. அந்த சமயத்துல உண்மையான சபை தனிச்சு விடப்பட்டு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில ஆகாரம் இல்லாம பாதுகாப்பு இல்லாம இருந்ததை அது அங்க குறிக்குது சகோதர சகோதரிகள். இந்த அமைப்பு உருவானதில்ல அந்த உண்மையான சபைக்கு எந்த வித விருப்பமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை, சமாதானம் இல்லை. அதான் அந்த அமைப்பு விட்டு தங்களை பிரித்து கொண்டாங்க என்று பாக்குறோம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துச்சு, 1260 நாள். என்னது 1260 நாள்? வசனவாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:14 இதே காலம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.
ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் உருத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கலியின் 2 சிறல்கள் அவர் கொடுக்கப்பட்டது.
பாருங்க, அதே ஸ்திரீ இங்க ஒரு பாம்புக்கு விலகி போறாங்களாம வனாந்தரத்துக்கு. எவ்வளவு காலம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு காலம், காலங்கள், அரை காலம். இதே வசனம் தானியேல் 7:25 பேசப்படுது. வசனம் வாசிங்க, எல்லாம் அந்தி கிறிஸ்து பத்தி பேசும்போது தான் இது பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாருங்க இங்க வெளிப்படத்துல அது தானியேலுக்கு இருக்கிற வசனம். வசனம்
அவன் சொன்ன வார்த்தை
தானியேல் 7:25 இதே காலம் காலங்கள் அரைக்காலம், எனது காலம் காலங்கள் அரைக்காலம். இதே விஷயம் என்ஐவி பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல டைம் டைம்ஸ் ஹாஃப் அ டைம் வரும், டைம் டைம்ஸ் அண்ட் ஹாஃப் அ டைம், காலம் காலங்கள் அரைக்காலம். அப்போ இந்த டைம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஃபுட் நோட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க டைம் இஸ் ஈக்குவல் டு 1 இயர் அப்படி கொடுப்பாங்க, காலம்னா ஒரு வருஷம் கொடுப்பாங்க. சோ காலம் ஒரு வருஷம்னா காலங்கள் எவ்வளவு வருஷமா எடுக்கலாம், நிறையா இல்ல
2 வருஷம்
அது காலம்னா ஒருமை, காலங்கள் வந்து பன்மை, பன்மையில லீஸ்ட் பன்மை எவ்வளவு குறைவான பன்மை 2. சோ காலம் ஒரு வருஷம், காலங்கள் 2 வருஷம் எத்தனை ஆயிடுச்சு இப்போ, கடைசி எவ்வளவு வருது அரை காலம் ஹாஃப் அ டைம் அப்படின்னா 6 மாசம் இல்லைங்களா, ஒரு வருஷத்துல பாதி 6 மாசம், அப்ப எத்தனை மொத்த மொத்தமா 3.5 வருஷம் பாத்தீங்களா, 3.5 வருஷம் என்று அங்க வருது. ஆனா சகோதர சகோதரிகளை இன்னொரு வசனம் கூட வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13:5 அதே காலம் இன்னொரு கோணத்துல சொல்லப்பட்டிருக்கு. போதும் எவ்வளவு மாதம், 42 மாதம், எல்லாமே அந்திகிறிஸ்து சம்பந்தப்பட்ட வசனங்கள் தான். ஆனா காலங்கள் அந்த அந்திகிறிஸ்து அமைப்புக்கு கொடுக்கப்பட்ட காலமே வினோதம் சொல்லலாம், வித விதமான கோணத்துல சொல்லப்பட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு 1260 நாட்கள், இன்னொரு இடத்துல என்ன சொல்லிட்டாரு இப்போ 42 மாதம் சொல்லிட்டாரு, அப்புறம் இன்னொரு இடத்துல 3.5 வருஷம் பாருங்க வருடம் வந்துருக்கு, எல்லாமே ஈக்குவல் அவ்வளவுதான். எப்படி நம்ம சொல்லலாம்னா இந்த வருடம் என்று சொல்லும் போது பைபிள்ல உங்களுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் தீர்க்க தரிசனத்தை திறக்க உதவும் திறவுகோள்கள் அப்படி அந்த பாடத்துல ஒரு வருஷம் என்று சொல்ல போது தீர்க்க தரிசன வருஷம் எடுத்துட்டீங்கன்னா அதுல எவ்வளவு நாள் சொன்னோம், ஒரு வருடம் எவ்வளவு நாள் சொன்னோம், நம்ம சோலார் கேலண்டர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள், அதே லூனார் கேலண்டர்ல எவ்வளவு நாள் யூதர்கள் பயன்படுத்துறது, சந்திர கேலண்டர் 354 நாட்கள், நம்மளை விட 11 நாள் கம்மியா இருக்கும். ஆனா பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை எல்லாம் சோலார் கேலண்டரும் கிடையாது லூனார் கேலண்டரும் கிடையாது, ப்ராஃபெட்டிக் கேலண்டர், தீர்க்க தரிசன வருஷம். தீர்க்க தரிசன வருஷத்துல எவ்வளவு நாள் இருக்கணும்னா 360 நாட்கள் அவ்வளவுதான், அதுதான் தீர்க்க தரிசன வருஷம். சகோதர சகோதரர் அந்த கிளாஸ்ல பிரதர் உங்களுக்கு எடுத்திருப்பாரு, அதுக்கு நான் வரல சரிங்களா. சோ இப்போ அந்த தீர்க்க தரிசன வருஷத்துல 360 நாள்னா பாருங்க 3.5 வருஷம்னா எவ்வளவு நாட்கள் வரும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் 1260 நாள் தான் வரும். அதே 42 மாதம் போட்டு பாருங்க, ஒரு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போட்டீங்கன்னா கூட எவ்வளவு தான் வரும், 1260. அதனாலதான் சொல்றோம் இந்த 3 காலமே ஒரே கால பகுதிய அங்க குறிக்குது, அந்திகிறிஸ்து அமைப்புக்கு தேவன் கொடுத்துட்டா கால பகுதிகள் சகோதர சகோதரிகள். ஆனா நமக்கு நல்லா தெரியும் தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னு சொன்னா உண்மையிலேயே அது எவ்வளவு ஒரு நாள்னா ஒரு வருஷம் கரெக்ட் இல்லைங்களா, எசேக்கியேல் 4:5-6 வாசிச்சீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்போ தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா ஒரு வருஷம், இங்க நாம பாக்குறோம் அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு தேவன் கொடுத்துட்டாங்க 1260 நாள். அப்ப அது உண்மையிலே எவ்வளவு பெரிய காலப்பகுதி, 1260 வருஷங்கள் உள்ள காலப்பகுதி. அந்த ஸ்திரீ சபை வயிற்றுல இருந்து பெற்றெடுத்தாங்க ஒரு ஆண் பிள்ளை, அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபைக்குள் இருந்து உருவாச்சு. ஆனா உருவான உடனே அந்த பிள்ளை அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்களாம், வனாந்திரத்துக்கு போயிட்டாங்களா 1260 நாள். உண்மையில் என்னன்னா உண்மையான சபை அந்தி கிறிஸ்து அமைப்பு உருவானதுக்கு பின்பு 1260 வருஷ காலம். மனாந்தரமான ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் சபையினுடைய சரித்திரத்துல மிகப்பெரிய விஷயங்கள். தேவனுடைய குமாரன் கர்த்தர் இயேசு அவருடைய சரீரமாகிய சபை 1260 வருஷம் ஒரு இக்கட்டான சூழல்ல, பரிதவிக்கக்கூடிய நிலைமையில, ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாத சூழல்ல தனிச்சு விடப்பட்டுச்சு. அந்த கால பகுதியில அவர்கள் மீது யாருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார்னா, தேவன் அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு கொடுத்திருந்தார் அதிகாரம். ஏன்னா பியூட்டிஃபுல், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான படம். பர்சனலா எனக்கு இந்த 53 கிளாஸ்ல ஆன்டி கிரைஸ்ட் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்க நிறைய பரிசுத்தாவே யூஸ் பண்ணணும், பயன்படுது, இதை புரிஞ்சுக்கிறது. எல்லா வெளிப்படுத்தின விசேஷங்கள், அடையாள பாஷைகள், ஒரு வார்த்தைகளுக்கு தேவனுடைய வசனத்துல போய் அர்த்தம் கண்டுபிடிச்சு பொருத்தி பார்த்து நீங்க அங்க புரியும் போது, இந்த உலகத்துக்கு, இந்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு வெளிப்படுத்தாத மாபெரும் சத்தியம் தேவன் உங்களுக்கு எனக்கு அங்க வெளிப்படுத்துறார். எவ்வளவு அருமையை பாருங்க, எவ்வளவு அருமையா காமிக்கிறார். நம்ம முதல்ல வசனத்துல எல்லாம் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒரே அதிகாரத்துல அத்தனையும் சொல்லிட்டார் கர்த்தர் இயேசு. சபைக்குள்ள இருந்து தான் அந்தி கிறிஸ்து அமைப்பு அங்க உருவாகும். அது எப்படி? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிற, வேதம் அங்கீகரிக்காத போதனைகளே, பிற மார்க்கத்தின் உபதேசங்களை கேட்டு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு அவர்களுக்குள்ள உருவாகும் இந்த மாதிரியான ஒரு சபை. சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாகத்தான் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இருக்கும் என்று அங்க பார்க்கணும். சோ இப்படியாக உருவாயிட்ட அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலேயே உருவாயிட்டது. கடந்த 2000 வருஷமா இந்த பூமி இருக்குது, பூமியில தான் இருக்குது. கர்த்தரேசனுடைய 2வது வருகையில அது அழிக்கப்படும். ஆனா 2000 வருஷமா உண்மையான சபைக்குள்ள இருந்தே உருவான ஒரு பொய்யான அமைப்பு, அந்தி கிறிஸ்து அமைப்பு இருக்குது. ஆனா இதுவரைக்கும் நீங்களும் பார்த்ததில்ல, உங்களுக்கும் தெரியல, மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் சரி தெரியல. சகோதர சகோதரிகளே, அது அப்படித்தான். என தேவன் சொல்லிட்டாங்க, இது ரகசியம், இட் இஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் இன்னிக்விட்டி, இது அக்கிரமத்தின் ரகசியம். தேவன் ஒரு விஷயத்தை ரகசியம்னு சொல்லி அதை யாரு அறிஞ்சுக்க முடியும்? யாரும் அறிஞ்சுக்க முடியாது, யாரும் அறியல. ஆனால் அவருடைய வார்த்தை மீது கவனம் வச்சு தாழ்மையில பரிசு தாவியில கற்றுக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ரகசியம் எல்லாம் சொத்து, தேவன் வெளிப்படுத்துறார். அந்த வாய்ப்புல தான் நீங்க நான் அங்க வந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்து நீங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தனி மனிதன் அல்ல, அது ஒரு அமைப்பு. அந்த கிறிஸ்து இனிமேல் வரப்போகிறவர் கிடையாது, ஏற்கனவே வந்து 2000 வருஷமே ஆயிட்டது. அந்தி கிறிஸ்து முஸ்லீம்ல இருந்து, ஹிந்துஸ்ல இருந்து, அங்க இருந்து, இங்க இருந்து வர்றது கிடையாது. எங்க இருந்து வரும்? உண்மையான சபைக்குள்ள இருந்தே அது உருவாகும். சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ அதுக்கு தேவன் கொடுத்துட்ட அனுமதி காலம் 1260 வருஷம். எங்க இருந்து எங்க எப்படி அடையாளம் காண்றது, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் அந்த அந்திகிறிஸ்து அந்திகிறிஸ்து உறுதியா அடையாளம் காண்பதற்கு என்ன ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, 666. அதை வச்சு எப்படி உறுதிப்படுத்தலாம், அதுவும் அடுத்த கிளாஸ்ல நாம அங்க பார்க்கலாம். சோ அடுத்த பாகம், 2வது பாகத்துல அந்த பொய்யான போலியான அந்திகிறிஸ்து அமைப்பு, சபைக்குள்ளவே 2000 வருஷமா இருக்கிற அமைப்பு எது, எப்படி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நோட்ஸ் இன்னைக்கு என்ன சிஸ்டர், சகோதர சகோதரிகள், நோட்ஸ் எடுத்துட்டோம், மாற்றி எடுத்துட்டோம் 2வது பாகத்தை. போனதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நமிர்தியாக ஜெபித்து நிறைவு செய்யலாம். பரமண்டலங்களில் வாசம் செய்கிற பரிசுத்தமல்ல எங்க நல்ல பிதாவே, கிருபையான இந்த நல்ல நாளுக்காக நன்றிகளோடும் துதிகளோடும் நாங்கள் வருகிறோம்.
தந்தையை உங்கள் நேசகுமார்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து இந்த நாள் பரியந்தம் உமது கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து பராமரித்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு போஷித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி திடப்படுத்தி வெலப்படுத்தி வருகிற தயவுக்காகவும் இந்த நன்றிகளை உங்கள் நேசகுமாரின் மூலமாகவே உமக்கு ஈடுக்கும் தரப்பினேன். இது அந்த நாளிலும் கூட மீண்டுமாக நாங்கள் சகோதர சகோதரிகளாக இந்த ஸ்தானத்திலே கூடி வந்து உம்முடைய சத்திய வார்த்தைகளிலே எங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற மேலான விஷயங்களை ஆராய்ந்து நிதானித்து பார்த்து அவைகள் நலமானது என்று கண்டு அவைகளை உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த உலகத்திலிருந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமைக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க நீ தந்த கிருபைக்காக உங்கள் நன்றிகளை நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கிறோம். இங்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இந்த ஜபத்தை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இவ்வளவு நாளளவும் உங்களுடைய மேலான கிருபை அவர்கள் பேரிலே இருந்தபடியினால் இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக இந்த உன்னதமான சத்தியத்திற்குள்ளாக அவர்கள் நிலைத்து நிற்கின்ற தேர்வை செய்திருக்கிற தந்தையே, அது மாத்திரமல்ல இனி வரப்போகிற நாட்களிலும் கூட நாங்கள் ஆராய்ந்து நிதானித்துக் கொள்ளப் போகிற வெளியேறப்பட்ட சத்தியங்கள் அதனுடைய மகத்துவத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலே உணர்ந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இல்லாமல் தகப்பனே உங்களுடைய மேலான சத்திய வெளிச்சத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகிறவர்களாக தங்களை உணர்ந்து அந்த சத்தியத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனதை நீர் அவர்களுக்கு கட்டளிட வேண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இது உங்களுடைய வார்த்தைகளையும் அதன் ஆழத்தையும் அதனுடைய மகத்துவங்களையும் புரிந்து கொள்வதற்கு தேவைப்படும் உங்களுடைய பரிசு தாவியை நீர்த்தாமே பரத்திலிருந்து எங்களுக்கு ஏற்ற வேலையிலே தந்து உங்களுடைய ஆவியினாலே நிரம்பி எங்களை உங்களுடைய கரம் கொண்டு வழிநடத்த வேண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளுடைய ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தை விசேஷமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மேலான சமாதானம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார் யாருடனும் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் சாட்சி கொடுப்பதற்கு ஏற்ற பாதையிலே நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த வகுப்பிலே எங்களோடு கலந்து இருந்தும் அப்பா வர தடைப்பட்டிருக்கிற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஒரு விஷயம் உடைய ஜெபத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம் தந்தையே. உமக்கு சித்தமானால் அவர்கள் மீண்டும் இந்த வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று உடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகிலும் எவ்வளவு வேணும் எங்களுடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் அல்ல, சர்வ வல்லவராகிய உங்களுடைய மேலான ஞானத்தின்படியும் சித்தத்தின்படியும் சகலமும் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய கடவுளுக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். இது அந்த நாளிலும் இந்த மாபெரும் போலியான அமைப்பு ஆகிய அந்தி கிறிஸ்த அமைப்பை நாங்கள் ஆராய்ந்து தியானிக்கிற சிறப்பை செய்திருக்கிறேன். இதை வரப்போகிற வாரத்திலே நாங்கள் அந்த அமைப்பை அடையாளம் கண்டு அதற்காக நீங்கள் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பை கூட நாங்கள் புரிந்து கொள்ளவும் இவைகள் இப்படிப்பட்ட சத்தியங்களின் மூலம் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உமக்கே உரிய பாத்திரங்களாக இந்த பூமியில் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நாங்கள் கெஞ்சி ஒப்புக்கொடுக்கிறோம். மீதமுள்ள மணித்துளைகளையும் கூட உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானத்தோடு வந்து சமாதானத்தோடு பிரிந்து செல்கிறோம். நாங்கள் பிரிந்தாலும் எங்களை விட்டு பிரியாத உங்களுடைய நேசக்கரம் சகல சத்தியத்திலும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்களை இந்த கரங்களுக்கெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியை கணம் மகிமை உமக்கே ஏற்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை உங்கள் நேசக்குமாரனும் எங்கள் அருமை ரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் உங்கள் பொற்பாதம் பணிந்து ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே.